விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. சர்வலோக அதிபதியே, உம்முடைய நாமத்தை சபையில் நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களுக்குரிய கனமும் உங்களுக்குரிய துதியும் உங்களுக்குரிய ஸ்தோத்திரங்களும் சபையிலே எப்பொழுதும் உண்டாவதாக, என்னாலும் உண்டாவதாக. ஆண்டவரே, உமக்குரிய மகிமை சபையிலே பலிபிடத்தில் இருந்து எப்பொழுதும் ஏறெடுக்கப்படுவதாக, ஆண்டவரே எப்பொழுதும் ஏறெடுக்கப்படுவதாக. எங்கள் கவலைகள், எங்கள் வேதனைகள், எங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கர்த்தருக்குரிய நாமத்துக்குரிய மகிமையும் கனமும் ஸ்தோத்திரங்களும் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படுவதாக. இவைகளை அங்கீகரியுங்க ஆண்டவரே, இவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த காலத்திலையும் இந்த நேரத்திலையும் கர்த்தாவே, உங்களை பாட, உங்களை துதிக்க, உங்களை கனம் பண்ண வேண்டிய இருதயம் ஆண்டவரே, ஒரு பலம், ஒரு தைரியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் உண்டாவதாக. ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் பலனடைய, தள்ளாடுகளுடைய கால்கள் உறுதிப்படுத்தப்பட, ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற கரங்கள் உயர்த்தப்பட, கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. புதிய பலன், புதிய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக. ஆண்டவரே, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை, மகிமை, மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இதுவரைக்கும் உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு விதமான செய்திக்கு நடுவிலே இருந்து ஒரு செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வைத்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
இந்த காலகட்டத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் சபையிலே சொல்லப்பட்ட வார்த்தை என் உள்ளத்தில், என் காதுகள் இருக்கிறது. இது ஒரு நம்பிக்கையின் ஆண்டு. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் இன்னும் நம்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல எங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்படுகிறது என்பதை இந்த காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக இழப்புகளையும், அநேக பிரச்சனைகளையும், அநேக வேதனைகளையும் அநேகர் தங்கள் விசுவாசத்தை இழந்தார்கள் என்பதற்கு வேதத்திலும் சரி, நம் வாழ்நாட்டிலும் சரி, அநேகர் சாட்சிகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சோதனையின் காலத்திலே, நம்முடைய விசுவாசம் அக்கினியினால் சோதிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்திலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புவதிலே உறுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் பின்னுக்கு வருகிற பொழுது ரெண்டு மிகப்பெரிய பாத்திரங்களை வேதத்திலிருந்து பார்க்க விரும்புகிறேன். அவருடைய வாழ்நாட்களிலே, அவருடைய சோதனையின் காலத்திலே, அவருடைய கண்ணீரின் நாட்களிலே, மாண்டு போகிற நேரத்திலையும் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் அசைக்கப்படாதபடிக்கு இருந்ததை, அவர்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, அவர்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை உறுதியாய் பிடித்துக் கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே பிரச்சனைகளும் கண்ணீர்களும் இழப்புகளும் தவிர்க்க முடியாதவைகள். ஆனாலோ எல்லா காலகட்டத்திலையும் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, நாம் இயேசுவின் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, அது சோர்ந்து போகாதபடிக்கு, அது பின்வாங்கி போய்விடாதபடிக்கு, அதிலே குறைவுகள் ஏற்பட்டு விடாதபடிக்கு சபை, விசுவாசிகள், குடும்பத்தார், தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதில் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கடந்த கிழமை பார்த்தது போல, இந்த நாளிலே பாவிக்கப்பட்டது போல, பிரியமானவர்களே, மரணத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் ஒரு நாள் இழந்தவர்களை சந்திப்போம் என்பது எங்கள் விசுவாசம். ஆனால் எங்கள் விசுவாசம் இழந்து போகாத படிக்கு எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்திலே சில விதமான சத்தியங்கள் சில நேரங்களிலே சில காலங்களிலே போதிப்பது பிரசங்கிப்பது என்பது ஒரு பிரசங்கமாய் போய்விடாத படிக்கு உணர்வு பூர்வமாய், சிந்தனை பூர்வமாய், உண்மை பூர்வமாய் அவைகளை சிந்திப்பது நமக்கு நல்லது. அநேக தடவைகளில் விசுவாசிகளாக இருக்கலாம், உலகத்தாராக இருக்கலாம், ஏன் என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கத்தக்கவர் ஒருவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நம் வாழ்க்கையிலே நடப்பது எல்லாவற்றுக்கும் பதில் நம்மிடத்திலே கிடைப்பதில்லை, பதில் இருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. வேதத்தில் பல தேவ மனிதருடைய வாழ்விலே அடிக்கப்பட்ட அலைகளும் மோதப்பட்ட அலைகளுக்கும் பதில் இல்லை. இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களுடைய வாழ்விலே நடந்த அசாதாரணமான அல்லாவிட்டால் ஆச்சரியமான துக்கவிதமான காரியங்களுக்கு அவரிடத்திலும் பதில் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா நான் பாடுவேன் என்று சொல்லி பாடல்களை பாடுவது, எல்லா நேரத்திலையும் கர்த்தரை நாம் துதிப்போம் என்று சொல்லி வாக்கு அறிக்கைகள் பண்ணுவது, எல்லா காலகட்டத்திலையும் ஆண்டவரே நீர்தான் தேவன் என்று சொல்லி நல்லா இருக்கிற பொழுது வார்த்தைகளை விடுவதையும் கர்த்தர் நிரூபிப்பதற்கு நேரங்களை உருவாக்குகிறவர். ஒரு மனிதன் நன்றாக கர்த்தரை ஆராதித்தாலும், ஒரு மனிதன் நன்றாக தேவனை துதித்தாலும், ஒரு மனிதன் நன்றாக கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் அவன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்கிறது. அதற்கு பதில் நம்மிடத்தில் இல்லை. நம்முடைய வாழ்விலே நடப்பதற்கு எல்லாம் நாம் தேவனை பார்த்து கேள்வி கேட்டால் அதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. சில காரியங்கள் நம்மளை உடைக்கிறது, நம்மளை தடம் பொருள வைக்கிறது. நன்றாய் ஓடிக்கொண்டு இருக்கிற பொழுது பாலங்கள் உடைந்து விழுகிறது, குடும்பங்களிலே சில இழப்புகள் உருவாகுகிறது, சில காயங்கள், சில கண்ணீர்கள், சில வேதனைகள், சில சுன்பங்கள், சில இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்பதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. நாம் இன்னும் எத்தனை இழப்புகளை இழப்போம், எத்தனை துக்கத்தின் வழியாய் நாம் கடந்து செல்வோம், எத்தனை சோதனைகள் நம் வாழ்விலே வரும் என்பது இன்று நமக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் ஒருபோதும் அசைக்க முடியாத விசுவாசத்திலே சபையாகிய நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நாங்கள் விரும்புகிறோம். இழப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலும் வரும், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் எல்லாருடைய விசுவாசங்களும் ஒரே நிலையில் இருக்குமா என்பது தேவனுக்கு முன்பாய் நாம் இன்று நம்மளை ஆராய்வது நமக்கு நல்லது பிரியமானவர்களே. நீதிமான்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும், அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிற அந்த பொன்னிலும் விலையுயர்ந்த விசுவாசம் தேவன் மீது நாம் வைத்திருப்பது. தெய்வம் நீர்தான் நமக்கு, ஆண்டவரே நீர்தான் எனக்கு தெய்வம். உயர்ந்த நாட்களையும் தாழ்ந்த நாட்களையும் விசுவாசம் என்பது தளராதபடிக்கு உறுதிப்பட்டிருக்க வேண்டும். இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. துக்கத்தின் நாட்களிலே, வேதனையின் நாட்களிலே, பிரச்சனைகளின் நாட்களிலே விசுவாசம் தடம் பொருளாத படிக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குறைவுகள் ஏற்படாத படிக்கு எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். முன்னோர்கள் அப்படித்தான் நடந்தார்கள், முதியோர்கள் அப்படித்தான் நடந்தார்கள். தங்கள் வாழ்விலே இழப்புகளை சந்தித்து தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமாகவும் உற்சாகமாகவும் வேதத்திலிருந்து இந்த வசனங்களை நான் பேசவில்லை. ஆனாலும் நாம் நம்முடைய விசுவாசத்தை எல்லா நேரத்திலையும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதது நிச்சயம், நடக்காதது நடக்கும். ஒரு நாள் வருகிற பொழுது, தேவன் வருகிற பொழுது நாம் இழந்தவைகளை தேவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை. இழப்பு என்பது ஒரு விதமானது அல்ல, அது பலவிதமானது. ஆனால் தேவன் வருகிற பொழுது இந்த நாட்களை நன்மையாக்கி தருவார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக வெளியேறப்பட்டு உங்களுடைய விசுவாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்விலே நாம் கேட்கிற சத்தம் என்னவெனில், அல்லாவிட்டால் நாம் கேட்ட சத்தம் என்னவெனில், ஏன், எதற்கு, ஏன் நடந்தது, நன்றாயிருந்தார்களே, நன்றாய் வாழ்ந்தார்களே, கர்த்தருக்கு பயந்தார்களே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் இதனூடாய் சோதிக்கப்படும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திப்பது நல்லது. எல்லாம் நல்லாயிருக்கிற பொழுது, எல்லாம் ரம்யமாக இருக்கிற பொழுது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற பொழுது விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒன்றும் தேவையல்ல. ஆனால் அஸ்திவாரமே இல்லாமல் இருக்கிற பொழுது, வேதனைகள் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது, கண்ணீர்கள் நம் வாழ்க்கையை மூழ்கிற பொழுது, எதிர்பாராதவைகள் நடக்கிற பொழுது, நாம் தேவனுக்கு முன்பாக, நீர்தான் என் தேவன், நீர்தான் என் நம்பிக்கை, உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, என்ன நடக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை தைரியமாய் துதிப்பதும், கர்த்தருக்கு தைரியமாய் ஆராதனை செய்வதுமே விசுவாசம். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு முன்பாக ஓடினவர்கள் எத்தனையோ பேர் சாட்சியாய் நமக்கு இருக்கிறார்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசித்தவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தின் வசனங்களை கவனித்து உங்களுக்கு தெரியும் எத்தனை தேவனுடைய மனிதர்கள் மரணத்தின் வழியாக நடந்து சென்று எவ்வளத்தை இழந்து கர்த்தருடைய நாமத்தை எல்லா சூழ்நிலையிலையும் மகிமைப்படுத்தி கர்த்தர் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள் என்பதை. பிரியமானவர்களே, நாம் தேவனுடையவைகளா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா? நாம் எல்லா நேரத்திலையும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா? நாம் எல்லா நேரத்திலையும் கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் பலவிதமான விசுவாசங்களை நாம் பார்த்ததுண்டு. விசுவாசத்திலே பலவிதமான விசுவாசங்களை நாம் பார்த்ததுண்டு. பிரியமானவர்களே, குறைவுகளும் இழப்புகளும் வருகிற பொழுது அப்படியே நம் விசுவாசமும் நம்மளை விட்டு நீங்குகிறதை நாம் கவனித்திருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுடையவைகள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக ஓடி இருக்கிறார்கள். எப்படி ஓடினார்கள் தெரியுமா? பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரம், வேதனை, துன்பம், துயரம், இழப்புகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, தேவனே நீர்தானே ஆண்டவர், இயேசுவே இந்த காலத்திலையும் நீர்தான் எனக்கு வழி, ஆண்டவர இந்த நாட்கள்லையும் நீர்தான் என் தேவன், ஆண்டவர என் விசுவாசமும் என் நம்பிக்கையும் ஆண்டவரை தளர்ந்து விடாதபடி என்னை காத்துக் கொள்ளுங்கப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் எவ்வளவுதான் விசுவாசமாய் பேசினாலும், ஒருவேளை நாம் சிந்தித்திருக்கலாம், ஏன் ஆண்டவரே, எதற்கு இப்படி, ஏன் என்று நாம் சிந்திக்க. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் உறுதிப்பட்டிருக்க தேவ சமூகத்தில் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள், பலனடையுங்கள், உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் இடையிலே முடித்து விடாதிருங்கள். விசுவாசத்தை தொடக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கிறவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கிற பொழுது, ஒருவேளை நம் துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே எப்படி நாம் தேவனை நோக்கி, இல்லை பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட காலத்திலையும் இப்படிப்பட்ட நேரத்திலையும் நாம் தேவனை மாத்திரம் நோக்க வேண்டும், தேவனை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும், இயேசுவை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும், அவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். அவர் தொடக்கிய விசுவாசத்திலே நாம் ஓட வேண்டும். நமக்கு முன்பாக கொடுத்திருக்கிற சாட்சிகளை உதாரணமாக வைத்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. ஐந்தாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. அன்றியும்
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்சித்து, தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
பிரியமானவர்களே, ஒரு மனிதனை அல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சில காரியங்கள் வருகிற பொழுது, ஒன்று அது பிசாசினால் வருகிறது, இன்னும் ஒன்று நாங்களே நமக்கு வரிசித்துக் கொள்வது, இன்னும் ஒன்று தேவன் நம் விசுவாசத்தை சோதிப்பது. நம் வாழ்வில் தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் அலச விரும்புகிறார், ஆராய விரும்புகிறார், கவனிக்க விரும்புகிறார், சிந்திக்க விரும்புகிறார், செயல்படுத்த விரும்புகிறார், உன்னிடத்தில் அவர் பார்க்க விரும்புகிறார். அன்றியமேன் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. சிச்சை, சோதனை, வேதனை, கண்ணீர், கவலை, இழப்புகள் எல்லாவற்றையும் நம் வாழ்விலே அனுமதிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஏனெனில் அவருக்கு தெரியாதது ஒன்று அல்ல, அவருக்கு தெரியாதது ஒன்று நம் வாழ்விலே நடக்க போகிறதும் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வில் நாளை மறுநாள் அடுத்த நாள் என்ன நடக்கும் தெரியாது, ஏது நடக்கும் தெரியாது. அப்படித்தான் ஒன்று நடந்தாலும் அதை அவர் அறிந்திருக்கிறார். கடந்த முறை பேசியது போல இந்த பூமியிலே இந்த வாழ்வு நம்முடைய கரத்தில் அல்ல. அதை சிந்தியுங்கள். அதை சிந்தித்து தேவன் மீது ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு காலமே பேசிய பொழுது அநேகர் நம்பிக்கையே இல்லாமல் வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவ நம்பிக்கை கிடையாது, தேவனை நம்புவதில்லை, சபைக்கு வந்தும் நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் மரிப்பதை விட நம்பிக்கையோடு ஒரு மனிதன் மரிப்பது மேன்மையானது. தேவன் இல்லை என்று மரிப்பதை விட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நம்பி மரிப்பது மேன்மையானது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே. ஹல்லேலூயா. ஆறாவது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
ஐந்தாவது வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர். அன்றியும்
என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போக.
தேவனுடைய பிள்ளைகளை, நம் வாழ்விலே சோதனைகளும் கடிந்து கொள்ளுதலும் வருகிற பொழுது விசுவாசிகளாகிய நாம் சோர்ந்து போகிறது உண்டு. நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகிறது, நம்முடைய விசுவாசம் இடத்துல இருந்து விழுந்து போகிறது, நம்முடைய விசுவாசம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்து அது விழுந்து போகிறது. ஏன்? நம் வாழ்விலே நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே, எதிர்பாராதவைகள் நடக்கிறது. கண்ணீர் அல்லவா என் வாழ்விலே? அதன் மத்தியிலையும் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காலங்கள் நமக்கு அடிக்கடி கொடுக்கப்படுவதல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே சில பிரசங்களை நாம் பண்ணுவது ஏற்றதாக இருக்கிறது. எல்லா நாளும் நாம் இப்படி பண்ண முடியாது. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எங்களை சிட்சித்து கடிந்து கொள்ளுகிற பொழுது சோர்ந்து போகாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. தேவனுக்கு என்று விசுவாசமாய் நில்லுங்கள். கர்த்தரை இன்னும் நம்புங்கள். ஆண்டவரே, நீர் வருகிற பொழுது, நீர் வருகிற பொழுது நான் உங்களோடு வருவேன். அன்பரே, எனக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி நம்பி உங்கள் விசுவாசத்தை தைரியப்படுத்துங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து வாசிங்கள். கர்த்தர் ஆறாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, அவனை அவர் சிட்சித்து, தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
ஏழாவது வசனத்தை திருப்பி வாசிங்கள், கவனியுங்கள்.
நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுக்கு முன்பாக நடந்து போன அநேக தேவனுடைய ஊழியர்களை குறித்து பார்க்கிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் நாங்கள் நடந்து வருகிற வழிகள் எல்லாம் எவ்வளவுக்கு அது 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 வேதனை நிறைந்தது என்று சொல்லி என்னால் வர்ணிக்க முடியவில்லை. ஏனெனில் இந்த நாட்கள்ல இந்த தேசங்களிலே ஊழியம் செய்த ஜபக்குமார் அவருடைய குழந்தை இறந்திருந்த பொழுது அந்த குழந்தையை நீங்கள் அடக்கம் பண்ணி விடுங்கள், நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து முடித்து விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மனதைரியம் இருந்த ஒரு மனிதன் நம் வாழ்நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இழப்பு கடினமானது, ஆனால் அதைவிட தேவன் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை பெரிதாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் தேவனோடு நாம் நடக்கிற நடப்பு. அதை விட்டு விட்டு சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏறிய விதத்திலே நம்முடைய விசுவாசத்தை மாற்றிக்கொள்ளக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். ஹலலோயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா? நாம் தேவனுடைய ஜனங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா? நாம் தேவனுடைய ஜனங்களா? அவருடைய சிச்சைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இழப்பு ஒரு இடத்தில் நடந்தது, ஆனால் எங்கள் விசுவாசங்கள் சோதிக்கப்படும். இழப்பு உங்கள் எல்லாருடைய வீட்டிலையும் அல்ல, இழப்பு ஒரு வீட்டில் நடந்தாலும் உங்கள் விசுவாசங்கள் சோதிக்கப்படும். அந்த சோதனையிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் தேவனை அறிந்தவர்கள் எங்கேயோ ஒரு காரியம் நடக்கிற பொழுது அதை காட்டி இப்படி நடக்கலாமான்னு சொல்லி தங்கள் விசுவாசத்தை உடைத்துக் கொண்டவர்கள் ஏராளம் பேர், தேவனை விட்டு பின்வாங்கியவர்கள் ஏராளம் பேர், தேவனை விட்டு பின்னாக ஓடியவர்கள் ஏராளம் பேர். ஆனால் நீயும் நானுமோ தேவனுடையவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். ஆகையினால அவர் என்னை சிச்சிப்பாராக, அவர் எங்களை நடத்துவாராக. இந்த நாட்களிலே, இந்த பொல்லாத நாட்களிலே எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வர்த்திப்படைய, எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வளர, எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கப்பட, எங்களுக்குள்ளே தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கப்பட கர்த்தர் தெய்வம் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும். அவைகள் நிலைத்திருப்பதல்ல. நம் வாழ்வில் இருக்கிறவைகள் ஒரு கொஞ்ச காலத்திற்கு, ஒரு கொஞ்ச நாட்களுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகள் நீண்ட நாட்களுக்கு அல்ல. ஆனால் விசுவாசம் என்பது அது நீண்ட காலத்துக்குரியது. நம்பிக்கை என்பது அது நீண்ட காலத்துக்குரியது. தேவன் வருமளவும் பரலோகத்திலேயும் தேவனை தேவனாய் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அது நீண்ட கால. ஆனால் துக்கமும் துயரமும் வேதனையும் கண்ணீரும் இழப்புகளும் சோதனைகளும் நீண்ட காலத்துக்குரியதல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் உறுதிப்பட்டதாக இருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் நல்ல ஓட்டத்தை முடித்தேன், என்று விசுவாசத்தை நான் காத்துக் கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் காத்துக் கொள்ளப்பட்டால் நலமாக இருக்குமே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் மரிப்பதற்கு முன்பதாக சொல்லுகிறார், நான் மரணத்துக்கு போவதாக முன்பதாக சொல்லுகிறார், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், தேவ ஜனங்களாகிய நீங்கள், உங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நடக்கிறவைகள், நடந்து கொண்டு இருப்பவைகள், நடக்க போகிறவைகளை வைத்து உங்கள் விசுவாசத்தை. 2 தீமோத்தேயு 4:6 வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4:6.
ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்.
பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்.
நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
தேகத்தை விட்டு பிரிகிற நேரம் வந்தது.
நல்ல போராட்டத்தை போராடினேன்.
நல்ல போராட்டத்தை போராடினேன்.
ஓட்டத்தை முடித்தேன்.
ஓட்டத்தை முடித்தேன்.
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் கிரீடத்தை தருவதற்கு மிகவும் முக்கியமாக இருப்பது நம்முடைய ஓட்டத்தை விட நம்முடைய விசுவாசம். நம்முடைய பிரயாசங்கள் மாத்திரமல்ல, நாம் செய்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, நாம் நடந்து கொள்ளுகிற காரியங்கள், நமக்கு விசுவாசம் முக்கிய. முடிவு பர்யந்தம், முடிவு பர்யந்தம் விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, எபிரேயர் 11:17 வாசிங்கள்.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான்.
ரெண்டு நபரை வேதத்திலிருந்து பார்த்து நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். பெரியமானவர் பெரிய பாத்திரம், பெரிய மனிதர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடந்து தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார்கள். விசுவாசிகள் என்று வாழுகிறது அல்ல விசுவாசம். விசுவாசமானது ஏற்ற காலத்திலையும் ஏற்ற நேரத்திலையும் நிரூபிக்கப்பட வேண்டியது உண்டு. விசுவாசம் என்பது சபையிலே வந்து விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்ந்து போவதல்ல. விசுவாசம் என்பது ஏற்ற காலத்திலே, துன்பத்தின் துயரத்தின் காலத்திலே, வேதனையின் காலத்திலே நாம் உறுதிப்படுத்த வேண்டும். தேவ மனிதர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நடந்தார்கள். நாமும் அப்படி வாழ வேண்டும் பிரியமானவர்களே. நாமும் அப்படி நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாமும் அப்படி எழுந்து நிற்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க சித்தாந்த வசனத்தை, எபிரேயர் 11:17 வாசிங்க.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான்.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது, தான் சோதிக்கப்பட்ட பொழுது, பின்னுக்கு வருகிறேன், அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். சோதிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய குமாரனை பலியாக கொடுத்தான். எந்த ஊழிய குடும்பங்களையும் இதுவரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தல் எனக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை சோதிப்பதற்கு, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிது என்பதை காண்பதற்கு ஆண்டவர் ஒரு சோதனையை அனுமதித்தார். அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வில் சில வேளைகளில் நமக்கு மிகவும் முக்கியமானவைகளை தேவன் சோதிக்கிறார். அது இதோடு முடிவதல்ல. நம் ஓட்டத்தில் நாம் அநேக இடத்தில் காணப்போகிற ஒரு காரியம் இது. அதனால் உங்கள் விசுவாசத்தை சரிப்படுத்துங்கள், உங்கள் நம்பிக்கைகளை சரிப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு, தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் பெரிதாயிருந்தால் நலமாக இருக்கும். ஆபிரகாமும் நம்மை போன்ற ஒரு பாடுள்ள மனிதன். ஆபிரகாமும் நம்மை போல தேவனை ஆராதித்த ஒரு மனிதன். ஆபிரகாமும் கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஒரு மனிதன். ஆண்டவர் சொன்னார், எங்கள் விசுவாசம், பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகளாய் வாழுவதற்கு விருப்பம், தேவனை நம்பி வாழுவதற்கு விருப்பம். ஆனால் எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கோ, பொன்னிலும் மேலான அந்த விசுவாசம் ஆண்டவர் நாள் சோதிக்கப்படுவதற்கு நாம் எவ்வளவுக்கு நம்மளை விட்டுக் கொடுப்போம் என்பது முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்று சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தித்து உங்கள் விசுவாசம் இந்த நாளிலே கொஞ்சம் தேவன் பக்கம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை பாரும் என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் திரும்பினால் நலமாயிருக்கும். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எந்த விதத்தில் நாம் அதை தேவனுக்கு விளங்கப்படுத்துகிறோம்? சிறிய காரியங்களில் தள்ளாடுகிறவர்களை நான் பார்ப்பதுண்டு. சிறிய பிரச்சனைகளிலே சோர்ந்து போகிறவர்களை நான் பார்ப்பதுண்டு. சிறிய துக்கங்களிலே தங்கள் வாழ்க்கைகளை, ஓட்டங்களை நிறுத்தி விடுகிறவர்களை நான் பார்ப்பதுண்டு. ஆனாலோ ஆபிரகாமினுடைய வாழ்விலே ஆண்டவர் வச்சார் பாருங்க கையை, அது உச்சக்கட்டம். பெரிய விசுவாசத்திற்கு ஆண்டவர் தொட்டது ஆபிரகாமே அல்ல. ஆபிரகாமை தொட்டிருந்தால் இன்றைக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆபிரகாமுக்கு உங்களை தொடுவதிலே உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கைகளிலே தேவன் தொடுவதிலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தைரியப்படுவீர்கள், நீங்கள் உற்சாகப்படுவீர்கள், கர்த்தருக்கு விட்டுக் கொடுப்பீர்கள், கர்த்தருக்கு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்விலே தேவன் வச்சது அவருடைய வாழ்வின் உச்சக்கட்டத்தை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிற விசுவாசம் என்று சொல்லி, ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் பெரியது, அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசம் அது. அதாவது விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசம் இருக்கு பாருங்க. அதான் இந்த ஆபிரகாமின் விசுவாசம். அவன் கர்த்தரை நேசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை எல்லையற்ற விதத்தில் நேசித்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தன் ஒரே பேரானவனை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கவே மாட்டான். தேவன் மீது ஆபிரகாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அது பெரிதாக இருந்திருக்க வேண்டும். அது பெரிதாக இருந்திருக்க வேண்டும். அது எல்லையற்றதாக இருந்திருக்க வேண்டும். விசுவாசம் என்பது பிரியமானவர்களே ஏதோ ஒன்று நம்புகிறோம் என்று அல்ல. நாம் தேவனில் வைத்திருக்கிற அன்பின் பிரதிபலன் அடுத்த பக்கம் விசுவாசம். நாம் தேவனை எவ்வளவுக்கு நேசிக்கிறோம் என்பதின் அடிப்படையிலே தான் ஒருவரை நாம் நம்புவது. நாங்கள் விசுவாசத்திலே தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொண்டவர்கள் ஆயிரம். அநேக வழி இல்லாத நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அழுது புலம்பி எங்கள் ஜபத்திலே, எங்கள் விண்ணப்பத்திலே, எங்கள் விசுவாசத்திலே கர்த்தரிடத்திலிருந்து கேட்டுக் கொண்டவைகள் அநேகம். ஆனா நாம் கர்த்தரை நம்பினோம். உண்மை, கர்த்தர் எங்களை நம்ப வேண்டுமானால் அவர் பெரிதாய் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதை இழப்பதுதான் விசுவாசம், அதை கொடுப்பதுதான் விசுவாசம். உன்னால் முடியுமா? என்னால் முடியுமா? தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், உனக்கு முக்கியமானதை நீ ஆயிரத்தை கேட்கிறாய், என்னிடத்திலே நீ ஆயிரம் காரியத்தை என்னிடத்திலே கேட்கிறாய். நீ என்னை நம்பி இருக்கிறாய். உன் நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பவில்லை, ஆனால் நானும் உன்னை நம்பி இருக்கிறேன். ஆபிரகாமே, நானும் உன்னை நம்பி இருக்கிறேன். இப்ப நீ என்னை எவ்வளவு நம்புகிறாய் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். நானும் உன்னை நம்பலாமோ இல்லையோ என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். கொண்டு வா. யாரை ஆண்டவரே? உன் சுதனை யாரை ஆண்டவரே? உன் ஏக சுதனை யாரை ஆண்டவரே? உன்னால் அன்பு செலுத்தப்படுகிறவன், உன்னால் நேசிக்கப்படுகிறவன், உன் வாழ்விலே முக்கியத்துவமானவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் ஆபிரகாமே நீ உன்னை கொண்டு வந்து மோரியா மலையிலே பலியிடன்னு சொல்லிச்சுன்னா அவனுக்கு இதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது. அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிற பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் இன்றைக்கு வாழ்க்கை. பிள்ளையை கேட்காதரும் ஆண்டவரே, நான் ரெடி, நான் ஆயத்தம் ஆண்டவரே, அதுவே ஆண்டவரே, நான் ரெடி ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு ஆண்டவரை குறித்து, ஆபிரகாமை குறித்து தெரிந்தோ தெரியாமலோ என்னவோ, ஆண்டவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்க ஆபிரகாம் என்றிருந்தா ஓடி வந்திருப்பா, ஆபிரகாம் இதை செய்யின்றிருந்தா ஓடி வந்திருப்பா, ஆண்டவரே மலை ஆபிரகாமே மலை இருந்து எனக்காய் குதி என்று அவன் குதிச்சிருப்பா. ஆனா ஆண்டவர் சொன்னறிஞ்சவா, உன்னால் நேசிக்கப்படுகிறவனை கொண்டு வா. சிந்திக்க முடியுமா? உங்களால யோசிக்க முடியுமா? விசுவாசம் 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 என்று சொல்லி அனுதினமும் கத்துகிற நமக்கு இவைகளை எல்லாம் சிந்திக்க முடியுமா? விசுவாசிகள் 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 என்று கத்துகிற நமக்கு இவைகளை எல்லாம் யோசிக்க முடியுமா? தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் என்று புலம்புகிற நமக்கு இவைகளை எல்லாம் சிந்திக்க முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது நீங்கள் நினைக்கிறது போல, ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு அதை தாரும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிற இது அல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது அநேக சுதனும் அநேக புத்திரனும் என்னால் நேசிக்கப்படுகிறவனையும் கொடுப்பதுதான் விசுவாசம். பிரியமான தேவன் பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாழ்க்கை நம் வாழ்வில் இருந்தால் உன் விசுவாசம் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலாம். இப்படிப்பட்ட விசுவாசம் நம் வாழ்விலே தேவன் எதிர்பார்த்தால் எவ்வளவு தூரம் நாம் போவோம் சொல்லுங்கள். பிரியமான தேவன் பிள்ளைகளே, உங்களை நான் உங்கள் விசுவாசத்திலே கொஞ்சம் உயர்த்த நான் விரும்புகிறேனே ஒழிய வேறு ஒன்றுமே அல்ல. தேவன் இன்றைக்கு வந்து நம்மிடத்துல ஆபிரகாமே உன் பெயரை சொல்லி, ஆபிரகாமே இதை தா, நீ என்னை நம்புகிறது சரி, நான் உன்னை நம்ப வேண்டாமோ? நான் உன்னை நம்ப வேண்டாமோ? நான் உன்னை நடத்த வேண்டாமோ? நான் உன்னை கொண்டு செல்ல வேண்டாமோ? அந்த மூன்றாவது வசனத்தை இருக்க வாசிங்க, கொஞ்சம் கவனிங்க. மூன்றாவது வசனத்தை வாசி.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான்.
முதல் வசனம் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். இரண்டாவது வசனம் உன் ஏக சுதனை கொடு. மூன்றாவது வசனம் எல்லாம் கட்டி விட்டான். எல்லாம் கட்டு, தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் கட்டிவிட்டா, ஆனால் நம் வாழ்விலே நம் விசுவாசம் இப்படிப்பட்ட நோக்கங்களும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளும் இப்படி தேவனிடத்திலே கேட்பறான்னு சொல்லி அதை தேவ சமூகத்தில் வைத்து ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி
அதை செக் பண்ணி அதை ஆலோசனைப்படுத்தி அது சரியா புளியாண்டு பேசி அதை எவ்வளவு காரியம். ஆனால் இங்கே ஒரு தேவ மனிதன் தேவனை தன் பிள்ளைக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் ஆபிரகாம் கர்த்தரை சோதித்தார், உன் ஏகசுதனை கொடு, அடுத்தது எல்லாவற்றையும் தூக்கி கட்டிவிட்டான். மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்ன மலைக்கு அவன் ஆயத்தப்பட்டு விட்டான். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? இதுவும் விசுவாசம் தான், இதுவும் விசுவாசம் தான். அவன் தேவ மனிதன் தான், தேவனை ஆராதித்து வந்தான், தேவனுக்கு பலி செலுத்திட வந்தான். ஆனால் அவனிடத்திலே தேவன் எதிர்பார்த்த விசுவாசம் இது. எங்களிடத்திலே நாம் தேவனிடத்திலே பெரிய விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் நாம் தேவனுக்கு எதை கொடுக்க ஆயத்தம், எதை விட ஆயத்தம், எதை அர்ப்பணிக்க ஆயத்தம், எதை கொடுத்து விடப்பா, எதை இழக்க ஆயத்தம். எங்கள் வாழ்வுகளிலே இழப்புகள் ஏற்படுகிற பொழுது கதறி போய் விடுகிறோம். இப்ப வாசிங்க, சுற்ற 14வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம்
அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனென்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
14ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ
அப்படி. பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? ஆபிரகாம் தேவனால் எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டார்? நம்மளை மாதிரி வாழுகிற வாழ்க்கையின் அடிப்படையிலையா, நானும் நீங்களும் இன்றைக்கு வாழுகிற இந்த வாழ்வின் அடிப்படையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை வைத்து சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம், நல்லது தப்பல்ல தவறல்ல வைத்து செய்யுங்கள். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததின் மிகப்பெரிய முக்கியமான காரியம் என்ன? கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரமாக வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் பார்க்கல, நீ உன் ஏகசுதன் என்றும் பார்க்கல, நான் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செய்தாயே, உன் மகனை நீ கொண்டு போய் நான் சொன்ன இடத்திலே பலியிடுவதற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எனக்கு இதை குறித்து பேச எனக்கு நிறைய பேச விருப்பம் என்னவெனில், ஒரு பிள்ளையும் மறித்து போவது ஒரு விஷயம், ஆனால் சொந்த தகப்பனே ஒரு பிள்ளையை கொண்டு பலியிட வேண்டும் என்பது மிகப்பெரிய கொடூரமானது உண்டு. அதுவும் பழைய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கங்கே இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், அதை செய்வதற்கும் அவன் துணிகிறான். அது விசுவாசம். இன்றைக்கு நாம் சொன்னால் இதை செய்ய முடியுமா, இதை விசுவாசம் என்று மற்றவர்கள் அங்கீகரிக்க முடியுமா? இப்படி நடத்தி உன் பிள்ளைகளை விடு, உன் பிள்ளைகளை அனுப்பு, உன் பிள்ளைகளை எங்கேயாவது போட்டும் அதை செய்யட்டும் இதை செய்யட்டும், விசுவாசம் இதெல்லாம் விசுவாசமா இல்லை என்று அடித்து சொல்லுகிறவர்கள் சபையிலே 99 வீதமானவர்களாக இருப்பார்கள். அன்றைக்கு ஒரே நபர், ஒரே மனிதன், ஒரே முடிவு தேவ சமூகத்தில் சொன்னான், ஓகே ஆண்டவரே நான் ஆயத்தம். ஆண்டவர் சொன்னார், நீ நான் சொன்ன வார்த்தைகளின்படி செய்தாய், அதனால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், அதனால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதற்கும் சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதன்படியிலே ஆபிரகாம் கேட்கல தன்னை ஆசீர்வதிக்க சொல்லி, ஆபிரகாம் கேட்கல ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி, ஆண்டவர் வந்தார், தூதன் இறங்கி வந்தா, இங்க பாரு நான் சொன்னதின்படி நீ செய்தபடினாலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்.
நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும்
உன் சந்ததியார்
தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்
சத்துருக்களின் வாசல்களையும் இதெல்லாம் ஆபிரகாம் கேட்கல. இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே விடுவியும், ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே சரிப்படுத்தும், ஆண்டவரே செயல்படுத்தும், ஆனால் ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு விசுவாசத்திலே செயல்பட்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, உன் சத்துக்குடைய வாசல்களை நீ என்ன செய்தாய், சுதந்தரித்துக் கொள்வாய். அருமையாக இருக்கிறது அல்லவா, வாசிக்க அருமையாக இருக்கிறது அல்லவா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனினால் சோதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதன் அடிப்படை என்ன? ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம் விசுவாசம் சோதிக்கப்படலாம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படலாம். பிரியமானவர்களே, கொஞ்சம் கத்தர் பக்கம் திரும்புங்கள். கடினமானது தான், நடந்து போகிற பாதைகள் கண்ணீர் உள்ளது தான், கண்ணீர் நிறைந்தது தான், வேதனை உள்ளது தான். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கத்தரை அதிகமாய் நம்புங்கள். இன்னும் கொஞ்சம் தேவனை அதிகமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மனிதர்களை நம்புவதை விட கர்த்தர் பக்கம் இன்னும் கொஞ்சம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. அது நமக்கு நல்லது, அது எங்களை நீண்ட தூரம் கொண்டு செல்லும். இன்னும் ஒன்று, நாம் கர்த்தரை நம்புகிற பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு வைத்து இழுத்து 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 சவம் பண்றோம். ஆனால் ஆபிரகாம் தன் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு செய்த அசாதாரணமான காரியத்தை போல ஒன்றும் நம் வாழ்வில் இல்லை, ஒன்றும் இல்லை. கொடுத்தால் காணிக்கை, சென்றால் வீடு. நாம் நம்முடைய வாழ்விலே விசுவாசத்திலே தடம்புரளத்தக்கடவாய் கவிழ்த்து போடத்தக்கடவையாக கத்தருக்கென்று நாம் எதை செய்தோம்? ஒன்றும் இல்லையே. பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லையே. கத்தருக்காய் நான் இழந்தேன், கத்தருக்காய் நான் வேதனைப்பட்டேன், இயேசுவுக்காய் நான் இழந்தேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம் வாழ்விலே என்னை நோகப்படுத்தத்தக்கடையானது உண்டு. ஆண்டவரே, இது ஏன் கேட்டீர் என்று கதறி கதறி நாட்கள் பூலாய் அளவைத்த ஒரு காரியம். விசுவாசம் என்பது நீங்க நினைக்கிறது போல வருத்தத்துக்கும் துன்பத்திற்கும் வேதனைக்கும் சமாதானத்துக்கும் ஜெபம் பண்றது அந்த விசுவாசத்தை குறித்து நான் பேசவில்லை. என்னை தூக்கி போட்ட ஒரு காரியம், என்னை வதைத்து போட்ட ஒரு காரியம். நீங்க நினைக்கிறீர்களோ ஆபிரகாமுக்கு இந்த காரியம் ரம்யமாக இருந்தது, ஆபிரகாமுக்கு இந்த காரியம் கர்த்தருக்கு தானே கொடுக்கிறேன் என்று சொல்லி அள்ளி கொடுப்பதற்கு அவனுடைய இருதயம் ரம்யமாக இருந்ததோ, கர்த்தர் தானே கேட்கிறார் நேகசுதனே என்று என்று சொல்லி தள்ளிவிட்டு பேசாமல் இருக்கிற ஒரு மனம் அவனுக்கு இருக்கல. பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையை உன்னை பார்த்து கேட்கிறது என்று சொல்லி கொஞ்சம் சிந்தி. உன்னை உன் இருதயம் கடைசியாக கத்தருக்கண்டு நீ செய்த காரியத்திலே உன்னை இரவு பகலாக நித்திரை பண்ண விடாமல் புட்டமுட்ட ஒரு காரியம் ஒன்று சொல். கர்த்தரிடம் அநேகத்தை எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரே 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 என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கென்று நாம் செய்த ஒரு காரியம், கர்த்தருக்கென்று என் வாழ்வை நோகடிக்க பண்ணின ஒரு காரியம், கர்த்தருக்கென்று நான் செய்த என் வாழ்விலே மூன்று நாள் வீட்டில இருந்து கதறி அழுது ஆண்டவரே ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்கத்தக்க ஒரு காரியம் நம் வாழ்விலே உண்டோ? நம் வாழ்விலே கர்த்தருக்கென்று விசுவாசத்திலே செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆபிரகாம் செய்திருந்த காரியத்துக்கு நேராய் தராசில் பிடிக்கிற பொழுது அது எப்படி இருக்கும் என்பதை சிந்தியுங்கள். தேவன் தராசை தூக்கப்பிடித்து ஆபிரகாமை ஒரு பக்கத்திலையும் உன்னையும் என்னையும் ஒரு பக்கத்திலையும் வைத்தால் எவ்வளவுத்திற்கு அது நின்று பிடிக்கும்? ஆனால் நாங்களும் விசுவாசிகள், நாங்களும் கர்த்தரை நம்புகிறவர்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக ஒருவேளை சோதிக்கப்படலாம். கர்த்தருக்கு முன்பாக ஒருவேளை உங்கள் விசுவாசம் அசைக்கப்படலாம். கர்த்தரை நம்புங்கள், தேவனை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள். பிரியமானவர்களே, தாழ்ந்திருந்தாலும் சரி, உயர்ந்திருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, இழந்து போய் விழுந்தாலும் சரி, கர்த்தரை நம்பு. யோபு 23:10 சீக்கிரமாய் வாசிப்போமா? யோபு 23:10.
ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
திருப்பி வாசிங்க.
ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
யோபு என்கிற மனிதனை குறித்து அது இரண்டாவது பெரிய பாத்திரம். இதை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் இது. ஆபிரகாமா யோபுவான்னு சொல்லி பார்த்தால் யோபுதான். பெரிய மனிதனப்பா ஆபிரகாமா யோபுவான்னு சொல்லி பார்த்தால் ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பனாக இருந்தன்னு சொல்லி பெயர் பெற்றது உண்மை. ஆனால் ஆபிரகாமா யோபுவான்னு சொல்லி பார்த்தா யோபுதா, என் பார்வையில யோபுதா. சிஸ்டர் 8:9-10 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை,
பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
இதோ நான் முன்பாக போனாலும் அவரை காணவில்லை, அவரை தேடினாலும் காணவில்லை. அப்பா, அநேக தடவைகள்ல நம்முடைய வாழ்வையில கர்த்தரை தேடுகிற பொழுது அவர் இல்லாதது போலதான் இருக்கிறார். அநேக நேரங்கள்ல அநேக சூழ்நிலைகள் நம்மளை அப்படி நிறுத்துகிறது. யோபுருடைய வாழ்விலே இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்தார். தெரியுமா உங்களுக்கு யோபுருடைய வாழ்க்கையை எத்தனை பேர்? முதல் அதிகாரத்தில் இருந்து தொடங்குகிறது. படித்திருக்க வேண்டும், படியுங்கள், இல்லாவிட்டால் இன்று போய் படியுங்கள். அருமையான ஒரு மனிதன், கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு மனிதன், தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் முன்னுக்கு போக முடியுமா தெரியவில்லை. இதில் நான் நிற்கிறேன், கொஞ்சம் பாருங்க. யோபுக்கு ஒரு பக்கமும் தெரியவில்லை, எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா? நான் சோதிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கிறது. என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் கர்த்தரை காணவில்லை, ஆனா நான் சோதிக்கப்படுகிறேன். எங்க பார்த்தாலும் நான் அவரை காணவில்லையப்பா, ஆனா நான் சோதிக்கப்படுகிறேன். எனக்கு தெரியும், நான் சோதிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் என்னை விளங்க பண்ணுவார். பெரியமானவர்களே, எங்கள் வாழ்விலே இதுவரைக்கும் நடந்த சோதனைகளை எடுத்து பார்த்தால் யோபுவின் வாழ்விலே நடந்த சோதனை கொடூரமானது, கொடூரமானது, தாங்க முடியாதது, ஒரு மனிதனாக தாங்க முடியாதது, ஒரு மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சோதனை, ஒரு மனிதனால அங்கீகரிக்க முடியாத ஒரு சோதனை. ஆனால் அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளை சந்தோஷமாய் சகிக்க கர்த்தருடைய நாமத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். சோதனையின் மத்தியிலே கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை குறித்து நான் பேசவில்லை, நான் பேசுவது இவங்கட விசுவாசத்தை குறித்து. என் விசுவாசம் எனக்கு தான் தெரியும், உங்கள் விசுவாசம் உங்களுக்கு தான் தெரியும். என் விசுவாசம் எவ்வளவு தூரத்துக்கு கிரியை செய்யும் சொல்லியும் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கும் உங்கள் விசுவாசத்துக்கு தெரியும். ஆனா இந்த ரெண்டு தேவ மனிதர்களுடைய இதுக்குள்ளே இருந்த விசுவாசம் பெரிது, பெரிது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அங்கால போனாலும் ஒன்றும் தெரியல ஆண்டவரே, இங்கால போனாலும் ஒன்றும் தெரியல, உண்மை தேடுதல் அங்கேயும் கிடைக்கல ஆண்டவரே. ஆனா ஒன்று மாத்திரம் எனக்கு நிச்சயம், நீர் என்னை சோதிக்கிறீர், நீர் என்னை நடத்துகிறீர். ஹல்லேலூயா. இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள், முதலாவது அதிகாரம், யோபு முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக நான் முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. யோபு முதலாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் இருந்து வாசிப்போமா. சீக்கிரமாக இந்த வசனங்கள் கணக்கு வாசிக்க நேரமில்லை, வாசிங்கள். எட்டாவது வசனம்.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, இந்த ஆசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு
போனான். மேல பாத்தீங்கன்னா இந்த வசனத்திலே யோபுனுடைய வாழ்விலே ஒரு சோதனை. நான் முதல்ல சொன்னேன், நீதிமான்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த மனிதனை பிசாசு தேவனுடைய அனுமதியோடு சோதிக்கப்பட்டது, சோதனைக்குள் உட்படுத்தப்பட்டது உண்மை. ஆனால் முதல்ல அவன் பொருளாதார ரீதியில் உடைக்கப்பட்டான், அடுத்தது அவன் சரீர ரீதியில் உடைக்கப்பட்டான், அடுத்தது அவன் உணர்ச்சி பூர்வமான விதத்தில் அவன் உடைக்கப்பட்டான். இந்த மூன்று காரியங்களையும் அவன் தான் தேவனை நம்புகிறவன் என்பதை உறுதிப்படுத்தினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான். நமக்கும் பொருள்கள் இருக்கிறது, நமக்கு சரீர பலன் இருக்கிறது, நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாம் இருந்தும் சோதனையின் மத்தியிலே எங்கள் விசுவாசம் எவ்வளவுக்கு கிரியை செய்கிறது என்பதுதான் கேள்வி. பெரிய மனுஷன், ஒரே நாள்ல ரோட்டுக்கு வந்த ஒரு மனிதன், ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதன், ஒரே நாள்ல எல்லாவற்றையும் கத்திருக்கென்று விட்டு விட்ட மனிதன், ஒரே நாள்ல கத்தரை நம்பி எல்லாவற்றையும் சகித்த ஒரு மனிதன். எங்களால் என்ன முடியும்? எங்களால் என்ன முடியும்? உனக்கும் சரி எனக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து கேள்வி, மூணாலும் என்னாலும் என்ன முடியும்? என்னத்தை இழந்தோம், எப்ப ரோட்ல நின்றோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் சோதிக்கப்படுவார்கள். கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்கள் சோதிக்கப்படுவார்கள். கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவருடைய விசுவாசம் சோதிக்கப்படும். உங்களுடைய விசுவாசம் பொன்னை விட மேலானது, அது சோதிக்கப்படும். அதனால் அவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கள். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கொண்டு சொல்லவா, இன்றைக்கு நீங்கள் ஒருபோதும் நம்பி விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண வேண்டியது எல்லாவற்றையும் கண்டுவிட்டீர்கள் என்று சொல்லி, நீங்கள் இன்னும் காணப்போகிறது அதிகம், நீங்கள் நடக்க போகிறது அதிகம், நீங்கள் பார்க்க போகிறது அதிகம். உங்கள் இருதயங்கள் உடைத்து சிதறப்பட போகிற நேரங்களை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு சில காரியங்கள் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி யோசிப்பது உண்டு. வாழ்விலே ஒரு சில காரியங்கள் நடக்கவே கூடாது, அது வேண்டாம், அது நம் விசுவாசத்தை தாங்க முடியாது. அந்த விசுவாசம் அந்த இடத்துல எவ்வளவுக்கு கிரியை செய்யும் சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவரே இது சரிவராது, ஆண்டவரே எல்லாவற்றையும் விழுந்து கொண்டு நின்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான். 20வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? தன் பிள்ளைகளை இழந்து, தன் சொத்துக்களை இழந்து, வியாதிப்பட்டிருந்து, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று சொல்லி, தான் ஒரு நீதிமான், ஒரு சன்மார்க்கன், ஒரு உண்மையுள்ள மனிதன் என்பதை கர்த்தருக்கு நிரூபிப்பதற்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவன் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? கர்த்தரை அவன் பணிந்து கொண்டான். திரும்ப நான் கேட்கிறேன், நம் வாழ்விலே கத்திருந்தே சமூகத்திலே எங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் இழந்து எங்களை நோக பண்ணினது என்ன? ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த மனிதனுடைய சூழ்நிலையில அவன் செய்த காரியம் இழப்பு ஒரு பக்கம், ஆனா அந்த மனிதனுடைய சூழ்நிலை காரியத்தில் கத்தரை அவன் பணிந்து கொள்ளுகிறான் பாருங்க, தேவனை கனம் பண்ணுகிறான் பாருங்க. இந்த ஆவியும் இந்த இருதயமும் நாம் எல்லாருக்கும் உண்டாவதாக. இழப்பின் மத்தியிலே கத்தரை பணிந்து கொள்வது. இப்ப ஆபிரகாமையும் யோபுவும் வைத்து பார்க்கிற பொழுது, யோபு தன் பிள்ளைகளை இழந்தான், ஆபிரகாமோ தன் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டான். சொல்றான், நான் வருகிற பொழுது ஒன்று கொண்டு வந்தது இல்லப்பா, நான் போகிற பொழுது ஒன்று கொண்டு போகவும் இல்லை, கர்த்தர் கொடுத்தாரே கர்த்தர் எடுத்தாரே, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது விசுவாசத்தின் பேச்சுக்கள். ஒரு விசுவாசினா, தேவ மனிதன்னா, கர்த்தரை நம்புகிற, உண்மையிலேயே கர்த்தரை முழுவதும் நம்ப கற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து இந்த நாள்ல கர்த்தருடைய நாமத்துல நான் கேட்கிறது என்னவென்று, முழுவதும் கர்த்தரை நம்புங்கள். சூழ்நிலையை நம்புவது, பொருட்களை நம்புவது, வேலையை நம்புவது, பணத்தை நம்புவது, படிப்பை நம்புவது, சொந்தம் பந்தத்தை நம்புவது, பிரெஞ்சுகளை நம்புவது, இதையெல்லாம் தள்ளிவிட்டு டப் லெவல்ல மேலே நான் கர்த்தரை தான் நம்புகிறேன். யோபுடைய நண்பர்களும் அவனை கைவிட்டார்கள். நன்மத்துவம் பழகுவதற்கு நல்லது, எல்லைகளை தாண்டுகிற பொழுது அவைகள் அவ்வளவுதான். பிரியமானவர்களே, யோபு தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறார், கர்த்தர் தான் எல்லாம் தந்தது, கர்த்தர் தான் கொடுத்தது, அவர் எடுத்துட்டாரப்பா, அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை, அவருக்கு நன்றி, அவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் தந்தது எல்லாவற்றையும் நம்முடையது, என்னுடையது, நம்முடையது, என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடி எல்லாம் ஆராதனை செலுத்துவதை விட்டுவிடாதீர்கள். என்னதான் நடக்கட்டும், எதுதான் நடக்கட்டும், நாளைக்கு என் மரணம் கூட இருந்தால் கூட வந்து கர்த்தரை துதியுங்கள், தேவனை ஆராதியுங்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அதுவே பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறித்து குற்றம் சொல்லவும் இல்லை. நம் வாழ்விலே ஏன், எதற்கு, ஏன் செய்தார், ஏன் நடந்தது, எதற்காக? யோபு சொன்னார், ஒன்றுமே நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது, உம் சித்தத்தின்படி நடக்கட்டுக்கும் ஆண்டவரே, ஆனால் நீர் எப்பொழுதும் எனக்கு தேவன்தான், நீர் எப்பொழுதும் எனக்கு ஆண்டவர் தான், நான் எப்பொழுதும் உண்மைத்தான் நம்புவேன், எவ்வளவு இழந்தாலும் சரி, எவ்வளவு என் வாழ்வில் போனாலும் சரி, ஆண்டவரே நான் அழிந்து போனாலும் சரி, உம்முடைய நாமத்திற்கு மகிமை. இது விசுவாசம், இது கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை, தேவனிலே நாம் அன்பு கூறுகிற அன்பு. இது எல்லைக்கு அப்பாற்பட்டது, பொருட்களுக்கு அப்பாற்பட்டது விசுவாசமாக இருக்க வேண்டும், உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது விசுவாசமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களுக்கு அப்பாற்பட்டது விசுவாசமாக இருக்க வேண்டும், அவைகளை தங்கி அது இருக்கவே கூடாது. பொருள், பணம், ஆசீர்வாதங்களை தங்கி விசுவாசம் இருக்கக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். விசுவாசத்திலே நாம் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அது விசுவாசம், அது நம்பிக்கை என்று எவ்வளவுக்கு நாம் உறுதியாக இருக்கிறோமோ, அது நம்மளை விட்டு போகிற பொழுதும் அது விசுவாசம் என்பதை நம்ப வேண்டும். தேவனிடத்தில் பெறுகிற பொழுது அது விசுவாசம் அல்ல, அது விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஆனால் யோபு சொன்னான், அது எடுத்தார் அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் இந்த விசுவாசத்தில் இதைத்தான் பார்க்கிறார்கள். உண்டு என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற பொழுது அது விசுவாசம், கர்த்தர் தருகிற பொழுது அது விசுவாசம், கர்த்தர் தந்தால் அவன் விசுவாசத்தில், ஆனா கர்த்தர் எடுத்தால் அது விசுவாசம் இல்லை. ஆனா யோபு சொன்னா, ஐயோ அது அவருடையது, அது அவருடையது, ஆபிரகாம் பேசவே இல்லை. இந்த ஆறு ஏன் தெரியுமா? அவங்க விசுவாச வீரர்கள், அவர்கள் விசுவாச வீரர்கள். எங்க விசுவாசம் எப்படி இருக்குங்க சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீங்க. இந்த நம்பிக்கையின் ஆண்டிலே, இந்த நம்பிக்கையின் ஆண்டிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் ஒருவேளை சோதிக்கப்படலாம். இந்த செய்தியை உங்கள் சிந்தனையிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைக்கு இல்லை, இந்த நாளைக்கு இல்லையோ, இந்த வருஷத்துக்குள்ள உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படலாம். தயவு செய்து கர்த்தருடைய பாதத்தை விட்டு விடாதீங்க. கர்த்தர் மீது விழுங்கள், தேவன் மீது விழுங்கள், அவர் மீது விழுங்கள், அவருடைய பாதத்தை பிடியுங்கள். ஆண்டவரே நான் செத்தாலும் நான் உம் மீது நம்பிக்கை இருப்பேன், நான் செத்தாலும் உம்மைத்தான் ஆண்டவரே நான் நம்புவேன், எனக்கு அந்த ஆவியை தாரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த செய்தி நான் திடீரென்று கொண்டு வந்த செய்தி உண்டு. கர்த்தருடைய நாமத்திலே உங்களிடத்திலே நான் கேட்பது என்னவெனில், கர்த்தரை நம்புங்கள், பலமாய் நம்புங்கள், இழப்புகளை நம்பாதிருங்கள், இழந்து போகிறதை நம்பாதிருங்கள், வாழ்விலே வருகிறதை நம்பாதிருங்கள், கர்த்தரை நம்புங்கள், தேவனை நம்புங்கள். உங்கள் விசுவாசம் பொன்னிலும் விட அதிகமான விலையுயர்ந்த விசுவாசமாக இருக்கிறதே, அதை கர்த்தர் சோதிக்கிறார், அதை தேவன் சோதிக்கிறார். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக வைத்து, ஆண்டவரே ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசம், யோபுக்குள்ளே இருந்த விசுவாசம் எனக்குள்ளேயும் என் பிள்ளைகளுக்குள்ளேயும் என் குடும்பத்துக்குள்ளேயும் வருவதாக, வருவதாக. பெற்றுக் கொள்ளுகிற பொழுது மாத்திரம் விசுவாசம் அல்ல பிரியமானவர்களே, அதை கொடுக்கிற பொழுது, அதை விடுகிற பொழுது, அதை தேவனுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது அதுக்கும் விசுவாசம் தான், அதுக்கும் விசுவாசம் தான், அதுக்கும் விசுவாசம் தான். எங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறதை கேவனீங்கள். உங்கள் விசுவாசம் எவ்வளத்தை இழந்திருக்கிறது, உங்கள் விசுவாசம் எவ்வளத்தை இழந்திருக்கிறது, உங்கள் விசுவாசம், நீங்கள் சொல்லுகிற அந்த விசுவாசம், கர்த்தர் மீது நீங்களும் நானும் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் எவ்வளத்தை இழந்திருக்கிறது. பெரியமானவர்களே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறேன், இதை செய்யும் என்று சொல்லி கேட்கிறோம். என் பிள்ளைகளின் காரியம், என் குடும்பத்தின் காரியம், ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆனால் தேவன் ஒன்றை கேட்கிற பொழுது விசுவாசத்திலே கொடுக்க முடியவில்லையே, தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிற பொழுது விசுவாசத்திலே விட முடியவில்லையே, அந்த விசுவாசம் எங்கப்பா, அந்த விசுவாசம் எங்க போயிருச்சு? எங்களுடைய விசுவாசத்தை பாருங்கப்பா, கேட்கிறது மாத்திரம் விசுவாசம் அல்ல, அர்ப்பணிப்பதும் விசுவாசமே, விட்டு விடுவதும் விசுவாசமே, கொடுப்பதும் விசுவாசமே, இழப்பதும் விசுவாசமே. ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் ஆவி சபையை பட்டி பிடிப்பதாக, பட்டி பிடிப்பதாக. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், பர்வதத்திலே அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். பிரியமானவனே, பிரியமானவனே, நீ இழந்த எல்லாவற்றிலையும் கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நீ விட்டுவிட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். நீ எவ்வளவுக்கு அவரை நேசிக்கிறாய், நீ எவ்வளவுக்கு அவர்களை அன்பு கூறுகிறாய், நீ எவ்வளவுக்கு அவர்களை வாசமாயிருக்கிறாய், நீ எவ்வளவுக்கு அவருக்காய் எதையும் செய்ய எதையும் விட்டுவிட ஆயத்தமாயிருக்கிறாய் என்பதை அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். பெரியமானவர்களே,
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாதது நிச்சயமாயிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்ததை கர்த்தர் இரட்டிப்பாய் தருவாராக, இரட்டிப்பாய் கொடுப்பாராக. கர்த்தர் எங்களை சோதிப்பது நாம் அவர் வார்த்தையின்படி நடக்கிறோமா இல்லையா, அவர் சொல்லின்படி செயல்படுகிறோமா இல்லையா, அவரை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் நம்புகிறோமா இல்லையா என்பதை அவர் பார்ப்பதற்கே, அவர் கவனிப்பதற்கே. கர்த்தரை நம்புங்க, தேவனை நம்புங்க, எப்பொழுதும் அவர் மீது சாய்ந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் அவர் மடியிலே விழுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் மறந்து போகாதிருங்கள். என் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொண்டு செல்ல நாங்கள் பலனடைய, நாங்கள் தைரியம் கொள்ள, உங்களையே நம்பியிருக்க ஆண்டவரே, உங்களுக்காய் எதையும் இழக்க, எதையும் விட்டுவிட ஆண்டவரே, அதன் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் மகிமை என்று சொல்லி கத்துகிற புலம்புகிற அந்த இருதயத்தின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் சபைக்கும் கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம், நடத்துவீராக. நசரீனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.